நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நேர்களே, COVID-19 தொற்று உலகமெல்லாம் பரவியுள்ள காலத்தில் எமது பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள் பலவற்றில் நாம் மாற்றங்கள் செய்துள்ளோம். புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கத்திலும் பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று இதுகுறித்த ஆய்வின் முடிவுகள் சொல்கின்றன. கடந்த மார்ச் மாதத்திலிருந்து கணக்கெடுப்பு நடத்தப்படும் வரையான 3 மாத காலப்பகுதியில் சுய செயலாக்கம் குறித்த நூல்களை வாசித்தவர்கள் எண்ணிக்கை 16% அதிகரித்துள்ளது. உங்கள் அனுபவம் எப்படி? இந்த புதிய வாழ்க்கை முறை ஆரம்பித்த நாட்களிலிருந்து உங்களது வாசிப்பு அதிகரித்துள்ளதா? இதை அறிந்து கொள்ள எமது நேயர்கள் சிலரை தொடர்பு கொண்டு கேட்டோம். முதலில் வாசிப்பின் முக்கியத்துவம் என்ன என்று அவர்களிடம் கேட்டோம்.
என்னுடைய பேர் புவனா பாலு. சிறுவயதுலேருந்தே வாசிக்கும் பழக்கம் எனக்கு நிறைய இருந்தது. ஏன் வாசிப்பது முக்கியம் அப்படின்னா, அது நம்மளுடைய ஆழ்மனதுல இருக்க கற்பனைகளுக்கு வடிவம் கொடுக்கற விஷயம். புத்தகங்களை படிக்கும் போது நம்ம அதுல ஒருவரா ஆயிடுறோம். அப்போ கதாபாத்திரம் என்னென்னலாம் செய்தோ, நிஜ வாழ்க்கையிலிருந்து அது என்னென்னலாம் செய்ய முடியுதோ, அதெல்லாம் நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியும். அடுத்து அந்த கற்பனைகளை வந்து நம்ம எழுத்து வடிவத்திலையும் கொண்டு வர முடியும். நம்மளால நிறைய யோசிக்க முடியும். நம்ம இருக்கிற அந்த சிறு உலகத்தை தவிர நிறைய விஷயங்களை யோசிக்கிறதுக்கு படிக்கும் பழக்கம் ரொம்ப உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
என்னுடைய பெயர் குமாரசெல்வம். என்னை பொறுத்தவரை வாசித்தல் என்பது ஒரு மொழியை நேசிப்பதின் முதல் படி. நாம் வாசிக்க வாசிக்கத்தான் அந்த மொழியை பற்றிய நன்கு தெளிவு பெறுகின்றோம். அந்த தெளிவு வர வரதான் மனிதருக்கு ஞானம் வருகிறது. அந்த ஞானம் வர வரத்தான் அவன் தன்னையும் தன்னை பற்றி சிந்தனையும் உயர்த்தி பிடிக்கின்றான். அந்த வாசித்தல் தொடர தொடரத்தான் அவன் உள்ளுள் எழுக்கூடிய சிந்தனைகள் அவனை விட்டு பெருகி பெருகி வளரும். சோ வாசித்தல் என்பது அந்த மொழியின் தொடக்கம் என்பதை நான் ஆணித்தரமாக இங்கே பதிய விரும்புகிறேன்.
என்னுடைய பெயர் டாக்டர் கலைவாணி நடராஜன். வாசித்தல் மிக மிக முக்கியம் என்னை பொறுத்தவரை. ஏன்னா இது ஞாபக திறனை அதிகரிக்கும். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக செயல்பட வைக்க ஒரு திறனை வளர்க்க உதவும். எஸ்பெஷலி பெண்கள் வாசிப்பதனால் முக்கியமாக அம்மாக்களை பார்த்து வளரும் குழந்தைகளுக்கும் வாசிக்கும் பழக்கம் ஏற்படும். கதை புக் படிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு பாட புத்தகம் ரொம்ப சுலபமா இருக்கும். இந்த வாசிக்கும் பழக்கத்தால தான் நான் வந்து ஒரு டாக்டர் ஆனதே ஒரு முக்கியமான விஷயம்.
நான் ராஜு ரங்கநாதன், அடியிலிருந்து பேசுகிறேன். புத்தகத்தை வாசிப்பதால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்றால், புத்தகத்தை நாம் உள்வாங்கி படிப்பதனால் படிக்கும் விடயம் முற்றிலுமாக உணர்ந்து அதனோடு நம்மால் பயணிக்க முடியும். நம் நினைவடுக்குகளில் படித்ததை சேமித்து வைக்க முடியும். அதனால் கண்டிப்பாக புத்தகம் வாசிப்பதால் நமக்கு நிறைய பயன்கள் கிடைக்கும்.
உங்கள் வாசிப்பு பழக்கம் மாற்றங்களை கண்டுள்ளதா என்று கேட்டதற்கு எந்த மாற்றமும் இல்லை என்று ராஜு கூறினார்.
இல்லை, என்னுடைய வாசிப்பு பழக்கம் மாறவில்லை. நான் சிறு வயதிலிருந்தே படித்து வருகிறேன். அதாவது நான் 12வது வகுப்பு படித்த போதிலிருந்து அப்பொழுது நான் சிவகாமி சபதம், பொன்னியின் செல்வம் என்ற இரு பெரும் சரித்திர நாவல்களை, ஆசிரியர் கல்கி அவர்களுடையது மிக சிறப்பான நாவல்கள், அப்பொழுதே நான் படித்திருக்கிறேன்.
ஆனால் மற்றைய மூவரும் அவர்கள் வாசிப்பில் மாற்றங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். முதலில் வாணி, தொடர்ந்து குமாரசெல்வன், இறுதியாக புவனா.
காலப்போக்கில் மாறி இருக்கு. இங்க நிறைய புக்ஸ் கிடைக்கிறது இல்ல, பட் இருந்தாலும் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து ஒரு மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரின்றதுனால லைப்ரரியில எல்லா லாங்குவேஜ் புக்கும் கிடைக்குது. சோ மோஸ்ட்லி நான் புக்ஸ் படிக்கிறது தான் விரும்புவேன், ஆன்லைன்ல படிக்கிறதை விட. அது கண்ணுக்கும் நல்லது, பிளஸ் ஊர்ல எப்படி புக் படிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங்கும் கொடுக்கும்.
வாசிப்பு என்பது என்னிடம் தொடர்ச்சியாக உள்ள ஒன்று. வாசிக்கும் பழக்கம் வந்து மாற்றம் கண்டுள்ளதா என்று சொன்னால் மாற்றம் உண்டு. மாற்றம் என்பது மானிட தத்துவம் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. மாற்றங்கள் வயது மாற மாற சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் மாறத்தான் செய்கிறது. ஆரம்பத்தில் ஆன்மீக புத்தகங்களை படித்துக் கொண்டிருப்போம் இள வயதில். அப்புறம் தொழில் கல்வி தொடங்கும் போது தொழில் புத்தகங்களை படிப்போம். குடும்ப சூழ்நிலைகள் வரும்போது குடும்ப சம்பந்தமான ஒரு கதை புத்தகங்கள் படிப்போம். இப்படி தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கும். புலம் பெயர்வதால் என்னுடைய வாசிக்கும் பழக்கத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படவில்லை. ஆனால் ஆரம்பத்திலிருந்து எனக்கு வாசிப்பதில் கவிதை புத்தகங்கள் அதிகம் வாசிக்கும் பழக்கம் எனக்கு உண்டு. கண்ணதாசனை தொடங்கி வைரமுத்து, மேத்தா, பாரதியார் பாடல்கள் என பல புத்தகங்களை தொடர்ச்சியாக படித்துக் கொண்டிருக்கேன். புலம் பெயர்ந்தாலும் என்னுடைய தமிழை நான் விட்டு மாறுவது இல்லை என்பது என்னுடைய இதயபூர்வமான கருத்து. அதனால் என்னுடைய வாசிக்கும் பழக்கங்களில் புலம் பெயர்ந்தாலும் எந்த மாற்றங்களும் நிகழவில்லை. நான் தொழில்துறையில் இருந்தாலும் தொழில் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை தொடர்ந்து படிப்பதும், ஆன்மீக சம்பந்தப்பட்ட புத்தகங்களை தொடர்ந்து படிப்பதும், கனரஞ்சகமான புத்தகங்களை தொடர்ந்து படிப்பதும் என்னிடம் மாறாமல் இன்று வரை தொடர்ந்து இருக்கத்தான் செய்கின்றது.
ஆமா, நான் வந்து சிறு வயதுல இருந்துன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வயதுல இருந்து வாசிச்சுட்டு இருக்கேன் நிறைய புத்தகங்கள். அது இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சில சமயம் இதுக்கான நேரத்தை சரியா செலவிட முடியலன்னு தான் சொல்ல முடியும். ஒரு ஆர்வம் இருக்கு, எல்லாமே இருக்குன்னாலும் அதற்கான சரியான நேரம் என்னால செலவிட முடியலன்னு தான் சொல்லு. கொஞ்சம் மாறி இருக்கு, என்னோட வாசிக்கும் பழக்கம் குறைந்து இருக்கு கொஞ்சம்.
SBS தமிழ் நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். அதில் நாம் எமது வாசிப்பில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கான விடையை நேர்கள் சிலரிடம் கேட்டறிந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வாசித்த மிகச்சிறந்த நூல் அல்லது உங்களை பெரிதாக பாதித்த நூல் எது என்று புவனா, குமாரசெல்வன், ராஜு மற்றும் வாணியின் பதில்கள்.
முதல்ல வாசிக்கும் போது இந்த சரித்திரங்களை பத்தின ஆர்வம் எனக்கு கல்கியோட பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் அதுல இருந்து தான் ஆரம்பிச்சது. முழு பாகங்களையும் ஒரு 2-3 நாட்களுக்குள்ள சோறு தண்ணி இல்லாம படித்து முடித்த ஞாபகம் இருக்கு. அதுக்கு பிறகு அந்த மாதிரி சரித்திர புத்தகங்கள் மீது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆர்வம் வந்தது. தேடி தேடி வந்து மகாபாரதம், ராமாயணம் அந்த மாதிரி இதிகாச புத்தகங்கள் எல்லாமே தேடினேன், மன்னர் புத்தகங்கள் அது மாதிரி. அப்ப வந்து அதுல வந்து ஜெயமோகனோட முதல் படித்த புத்தகம் வந்து இந்த விஷ்ணுபுரம் அப்படின்னு ஒரு புத்தகம். பல விதமான கருத்துக்கள் இருக்கு அந்த புத்தகத்துல, ஆனா அந்த புத்தகம் வந்து படிக்கவில்லை, அந்த இடத்துக்கு எனக்கு போன ஒரு நிறைவு அந்த புத்தகத்தை படிக்கும்போது கிடைச்சது. இப்போ அதே மாதிரி அவருடைய அந்த மகாபாரதம் 11 வெண்முரசு வரிசைன்னு சொல்லுவாங்க, அது படித்திட்டு இருக்கேன். அதுல வந்து இப்ப கடைசியா சொல்வளர் காடு அப்படின்னு, அதுல வந்து எப்படி அப்படின்னா அவங்க வேதங்களை வந்து ஒவ்வொரு இடத்துலயும் போய் எப்படி கத்துக்கிறாங்க, வேதம்னு கிடையாது தமிழ் முறை இதையும் எப்படி கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற முழுதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காரு. அது படிக்கும் போது அந்த இடத்துக்கு போன ஒரு நிறைவு கிடைக்குது, ஒரு திருப்தி கிடைக்குது. நம்ம கேள்விகளுக்கு நிறைய இடம் புரியாத கேள்விகள் நமக்கு இருக்கும் பிறந்ததுல இருந்து, அதுக்கு சில விடைகள் வந்து அந்த புத்தகத்துல இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அந்த வெண்முரசு மகாபாரதம் வரிசை எனக்கு மிகவும் பிடித்த நாவல், இன்னமும் திருப்பியும் படிப்பிட்டேதான் இருக்கேன். இப்போ திருப்பி திருப்பி படிக்கிற புத்தகங்கள்னா அதுவும் ஒன்று.
கவிதை நேயத்தில் நான் மிகவும் விரும்பி படிப்பது கண்ணதாசன் புத்தகங்களா இருந்தாலும் கூட, உரைநடை வடிவிலே என்னை மிகவும் ஈர்த்தது, என் மனதை பாதித்தது என்று சொன்னோம்னா கருவாச்சி காவியம் என்று வைரமுத்து அவர்கள் எழுதினாங்களே அதை நம்ம சொல்ல முடியும். நான் வந்து சொந்தமாகவே மதுரை மண்ணை சேர்ந்தவன். அந்த கருவாச்சி காவியத்திலே அவர் கருவாச்சியை பற்றி எழுதியிருக்கிறதும், அதில் மொக்கை என்ற ஒரு கதாபாத்திரத்தையும் கொண்டு வந்து நம்ம புத்தகத்தில் நம்ம எழுதியிருக்கிறத படிச்சிருக்கோம். நம்ம வந்து ராஜாக்கள் காலத்தில் மற்றவங்களெல்லாம் பற்றி எழுதி தான் நம்ம படிச்சிருக்கோம். இந்த மாதிரி இன்றைய கவிஞர்கள் எல்லாருமா சேர்ந்து மக்களுடைய நடைமுறை வாழ்க்கையும் அன்னைக்கு என்ன இருந்தது யதார்த்தமா உண்மைக்கு உண்மையா அப்படியே எழுதும் போது, நான் புலம்பெயர்ந்து வந்தாலும் அந்த மண்ணின் வாசம் மாறாம அந்த எழுத்தை படிக்கும் போது மக்களுடைய சூழ்நிலைகள் அன்னைக்கு எப்படி இருந்தது, எப்படி எல்லாம் ஒரு கஷ்டங்களை அனுபவிச்சாங்க, அந்த கஷ்டத்திலிருந்து அவங்க எப்படி மாறுறாங்க அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் அவர் ரொம்ப எழுதியிருப்பார். அந்த எழுத்து நிறைய நீங்க வாசிச்சுட்டே போனீங்கன்னா உங்களை உள்ளேயே அப்படியே கொண்டு போயிடும். நான் வாசிச்சது அந்த கருவாச்சி காவி அந்த உண்மையில பாதிச்சது. அடுத்தது அந்த கள்ளிக்காட்டு இதுகாசம் அவரோடது இருக்கு, அதையும் தொடர்ச்சி வாசிக்கணும்னு இருக்கேன். நான்
வாசித்த நூல்களில் மிக சிறந்த நூல் என்பது வால்காட்டு கங்கா அப்படி என்ற புத்தகம் என் சிறந்த புத்தகம் என்று நான் சொல்வேன். ராகுல் சாங்கித் ராயன் எழுதிய புத்தகம். மனிதனுடைய முதல் ஆரம்ப வாழ்க்கை வரலாறு, தாய் வழி சமூகமாக எப்படி மைக்ரேட் ஆகி மற்ற இடங்களுக்கு சென்றான் அப்படின்றது, இந்தியாவில் எப்படி மனித சமூகம் கட்டமைக்கப்பட்டது, ஆரியர்கள் திராவிடர்கள் இதை பற்றி மிக தெளிவாக நீண்ட விளக்கத்தோடு அவர் எழுதியிருப்பது மிக ஆச்சரியமாக இருந்தது. அது நான் சிறந்த நூல் என்று சொல்வேன். எனக்கு வந்து ஆச்சரியப்படுத்திய நூல் அப்படின்னு சொல்லணும்னா, வல்லாதிக்க நாடுகள் எப்படி வளரும் நாடுகளையும் சிறிய நாடுகளையும் எவ்வாறு சுரண்டுகின்றன, தங்களுடைய வளத்தை வைத்து எப்படி சுரண்டுகின்றன என்பதை பற்றி ஜான் பெர்கின்ஸ் என்பது அவருடைய ஆசிரியர் பெயர். ஒரு பொருளாதார அடியாளின் வாக்கு மூலம் என்ற ஒரு புத்தகம் தான் எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்றது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது.
என்னை மிகவும் பாதித்த நூல் சாண்டிலினோட கடல் புறான்ற புக். இந்த புக்ல வந்து ரொம்ப நல்லா அந்த காலத்துல எப்படி கடல் வழியா போய் போர் தொடுத்தாங்க, சோழர்கள் எப்படி ஒரு கப்பலை கட்டுனாங்கன்றத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு புக்கு யவன ராணின்ற புக்கு. இந்த புக்கில் கிரீக் இளவரசி எப்படி இது பண்ணாங்க, அவங்கள எப்படி காதல் கொண்டு வாழ்க்கையை மனம் முடித்தாங்கன்றத பத்தி போர் திறமையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. அது என்னுடைய மிக மிக என்னை பாதித்த மிக முக்கிய புக் அது. அது மட்டும் இல்லாம எந்தமுரி வீரேந்திரநாத்தும் இந்திரா சௌந்தரராஜனுடைய எல்லா புக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப நேச்சுரலா எழுதுவாங்க எந்த புக் எழுதினாலும்.
சரி, வாசிப்பவர்கள் நால்வரும் இப்பொழுது என்ன வாசிக்கிறார்கள் என்று அறிய ஆவல் இருக்குமல்லவா? முதலில் குமாரசெல்வன்.
இப்பொழுது வந்து நீ சமீபத்தில் நீங்க தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு அந்த தமிழருவி மணியன் ஐயா இருக்காரு, அவரோட புத்தகங்கள் ஒரு சிலதை நான் வாசிச்சுட்டு இருக்கேன். அதுல வந்து குறிப்பா சொல்ல போனா அந்த விடை தேடும் வினாக்கள்ன்ற ஒரு புத்தகத்தை இப்ப நான் படிக்க தொடங்கியிருக்கேன். இந்த விடை தேடும் வினாக்கள்ன்ற புத்தகத்தை நான் ஏன் வாசிக்க தொடங்கினேன்னு சொன்னா, தமிழறி மணியன் ஐயா மாதிரி ரொம்ப அவர் சிந்தனை ஆற்றல் ரொம்ப மிக்கவர். அவர் ஒரு கலைக்கலைஞன் சொல்லலாம். அவரெல்லாம் பல விஷயங்களை கொண்டு வந்து ஒரே இடத்துல அவர் நமக்கு கொடுத்துருவார். ஸோ இந்த புத்தகத்தில் எனக்கு என்னன்னா, வாழ்வியல் சம்பந்தப்பட்டதோ, ஆன்மீக சம்பந்தப்பட்டது, தத்துவம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் நம்ம மனசுல விழுற சிந்தனைகளுக்கு எல்லாம் அதுல பதில் இருக்குது. இன்னைக்கு எனக்கு எழுந்த வினாக்களோ நாளைக்கு விழலாம் என்று இருக்கிற வினாக்களுக்கு விடைகள் அதுல இருக்கு. அதனால எனக்கு அந்த புத்தகத்தை பிடிச்சிருக்கனால இப்ப தொடர்ச்சி அதை படிச்சிட்டு இருக்கேன்.
தொடர்ந்து புவனா,
இப்போ வாசிச்சிட்டு இருக்க புத்தகம் மிச்சல் ஒபாமாவோட புத்தகம். அது வாழ்க்கையில எப்படி வந்து அவங்க முதல்ல அவங்க வாழ்க்கை வரலாறு மாதிரி எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அவங்க எப்படி திருமணத்துக்கு அப்புறம் அவங்களோட இது எப்படி இருந்தது அப்படிங்கறதுதான் இப்ப வாசிச்சிட்டு இருக்கேன். இப்ப ஒரு 10 பக்கம் நான் இன்னும் வாசிச்சிருப்பேன், வாசிச்சுட்டே இருக்கேன் இப்ப இன்னும்.
அடுத்ததாக ராஜு.
நான் தற்பொழுது கங்கை கொண்ட சோழம் என்ற புத்தகம் வாசித்துக் கொண்டிருக்கேன். பாலகுமாரன் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு எழுத்தாளர். பாலகுமாரன் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி முறை, அவனுடைய போர், ஒரு போர் எப்படி நடந்திருக்கும் அப்படி என்பதற்கான மிக அருமையான தெளிவான விளக்கங்களோடு அவர் எழுதியுள்ளார். கங்கை வரை சென்று வென்ற முதல் தமிழ் மன்னன், அவன் கடாரத்தையும் கொண்டான், இலங்கையும் வென்றான் என்று மிக சிறப்பாக அந்த புத்தகம் விவரிக்கிறது. வரலாற்று புத்தகம், அதனால் அதில் சில கற்பனைகள் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் உண்மையான சம்பவமாக அவர் கல்வெட்டுகள் ஆராய்ந்து அதன்படி எழுதியுள்ளார். கங்கை கொண்ட சோழம்.
இறுதியாக வாணியின் பதில்.
நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்த புக்கு, இப்பதான் அதை வாசிக்கிறதுக்கு டைம் கிடைச்சிருக்கு. என் கண்மணி தாமரை அப்படின்ற பாலகுமாரனுடைய புக்கு ஒன்று படிச்சுட்டு இருக்கிறேன். இந்த புக்ல வந்து மனைவியை எப்படி மதிக்க வேண்டும், அவர்களுக்கும் எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியலனாலும் அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், அவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்ன்றதை பத்தி அவர் ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாரு. அந்த புக்ல ரொம்ப தெளிவா எழுதியிருப்பாரு. அதுல வந்து ரெண்டு பேருக்கும் வந்து, ஒரு பாமரனுக்கும் ஒரு கோயிலுடைய ஐயருக்கும் எப்படி மனைவி எப்படி மதிக்கிறாங்கன்றத பத்தி ரொம்ப தெளிவா எழுதியிருப்பாரு. இப்பத்திய காலகட்டத்துல எல்லா ஆண்களும் அதை ஒரு படிச்சா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பாதி ஆன் த வே இட்ஸ் கோயிங் ஆன்.
மக்களிடையே குறிப்பாக சிறுவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காக ஆஸ்திரேலியாவில் புத்தக வாரம் ஒழுங்கமைக்கப்படும். இந்த வருட புத்தக வாரம் அக்டோபர் மாதம் வரை பிற்போடப்பட்டுள்ளது. அதுவரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை, நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். அதற்கு COVID-19 மட்டுமல்ல, வேறு எந்த கட்டுப்பாடும் கிடையாது.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.